தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கூட நான் தேவனுக்கும் கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவிச்சு இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட அந்த பொருள் சகோதரர் சொன்ன வண்ணமாக சிலுவையில் அறையப்படுதல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். ஆதார வசனம் நம்ம படிக்க கேட்டோம், அதை மீண்டுமாக ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம். கலாத்தியா 2:20.
கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ.
இங்க நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளை. நம்ம பார்க்கிறோம் கலாத்திய சபைக்கு அவர் எழுதும் போது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம், அதாவது சபையானது சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நாம் இன்னைக்கு இந்த சில வசனங்களை நம்ம கவனிக்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சிலுவை மரணம் பத்தி நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதில் குறிப்பாக இந்த மனுக்குலத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் மனுக்குலத்தை உருவாக்கும் போது, குறிப்பாக ஆதாம் ஏவாளை படைக்கும் போது, அவர்கள் இந்த உலகத்தின் ராஜாவாகவும் அல்லது ராணியாகவும் அவர்களை சிருஷ்டி பண்ணாரு. ஆனாலும் அவர்களுடைய உடனடியான வீழ்ச்சி என்னாச்சுன்னா, இந்த மனுக்குலம் எல்லா வகையிலும் பரிபூர்ண நிலைமையிலிருந்து விழுந்து விட்டதை நாம் அறிவோம். அந்த வகையில் காலங்கள் செல்ல 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 மனிதர்களுடைய மனுக்குலத்தினுடைய நிலைமைகள் அது மிகவும் சீரழிந்து கொண்டே போனது நம்ம பார்க்கிறோம். சரித்திரங்களின் வாயிலாக நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில் ஒரு பரிபூர்ணமான சிந்தை அல்லது வந்து செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் விழுந்து போன நிலைமையில, பாவ நிலைமையில அவர்கள் பாவத்தில் ஊறி போயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆள்வது அவருடைய சித்தமே கிடையாது. ஏன்னால் வரப்போகிற யுக யுகங்களில் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனுஷியும் உலகத்தின் மேல் ஒரு ராஜாவாகவும் அல்லது ஒரு ராணியாகவும் இருக்க போறாங்க. எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவர்களை படைச்சாரு, அதே விதமாக வரும் காலங்களில் அந்த யுகா யுகங்களில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம பார்க்கும்போது மனுக்குலம் விழுந்து போன நிலைமையை நம்ம எடுத்து சீர்தூக்கி பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் எல்லா வகையிலும் விழுந்து வீழ்ச்சி அடைந்து விட்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு குணநலங்களில் பார்க்கும்போது மிகவும் கீழான நிலைமையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது காலங்கள் செல்ல செல்ல ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு மனிதர்கள் மனிதர்களை ஆளக்கூடிய ஒரு பரிதாப நிலைமை இந்த உலகத்துக்குள் வந்ததை பார்க்கிறோம். வலுத்தவர்கள் வலிமை உள்ளவர்கள் எளிமையான ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினாங்க. அதே போல அதன் நிமித்தமாக உருவானது பல பேரரசுகள். அதன் மூலமாக அநேக ராஜாக்கள் எல்லாம் உருவாகி தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய எளிமையான ஜனங்களை மேற்கொண்டு அவர்களை அடக்கி ஆண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த உலக பேரரசுகள்ல மிகப்பெரிய வல்லரசுகளாக 4 பேரரசுகள் இருந்தது நம்மளுக்கு தெரியும். அதுல 4வது பேரரசாக இருந்தது ரோம பேரரசு. அந்த ரோம பேரரசு பத்தி தானியேல்ல சொல்லும் போது அது மிகவும் கொடிதான மிகவும் கெடிதும் பலத்ததுமான ஒரு மிருகமாக அங்கே தேவன் காமிச்சார்கள். அப்போ இந்த ரோமன் பேரரசு உலகத்தில் அதிகமான வருடங்கள் உலகத்தின் மனிதர்களை ஆட்டி படைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரோம பேரரசு குறித்து பார்க்கும்போது அவர்களுடைய ஒரு முறைதான் இந்த சிலுவையில் மனிதர்களை அறைவது. குறிப்பாக அடிமைகளையும் மற்றும் மிகப்பெரிய குற்றவாளிகளையும் அவர்கள் வந்து சாகடிக்கும் முறை இந்த சிலுவை மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க தான் இந்த ஒரு சிலுவை மரணத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டுமில்ல, இந்த ஒரு சிலுவை மரணம் மிகவும் அவமானமான ஒரு மரணம். அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அவமானம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அவமானத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் அவங்கள சாகடிக்க வைக்கிறதான் இந்த ஒரு சிலுவை மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு முறையை அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க மற்றும் அதை செயல்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிலுவை மரணத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அது ரோமன் குடியுரிமை பெற்ற மனிதர்களுக்கு அது செய்ய மாட்டாங்க. அந்த ஒருவேளை ரோம குடியுரிமையோ அல்லது ரோம ஜனங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தாலும் கூட அவங்களை இந்த சிலுவை மன்னத்தில் அவங்க சாகடிக்க மாட்டாங்க. அப்ப ரோமர்கள் இல்லாத மற்றவர்களை தான் இந்த மாதிரியான ஒரு சிலுவை மரணத்துக்குள்ள கொண்டு போவாங்க. சிலுவை மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவர்களை மிகுந்த அளவில் அதாவது மன ரீதியாக காயப்படுத்துவாங்க. முதல்ல அதாவது ரொம்ப அவமானப்படுத்தி நிந்தனை பண்ணி அவங்களை கேலி பண்ணி கேவலப்படுத்துவாங்க. முதல்ல அவனை மன ரீதியாக நோக்கடிக்கிறது, எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. அடுத்தது ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது உடல் ரீதியாக அவங்க அடிப்பாங்க. ஏன்னா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க மிகுந்த பலமிக்க ஒரு உடல் வலிமை மிகுந்த ஒரு படை சேனை வீரர்கள். அவங்களுடைய வேலையை அதுதான். யாருக்காவது வந்து சிலுவை மரணம் கொடுக்கறதுக்கு வாரண்ட் ஆயிடுச்சுனாக்கா அவங்க கையில் ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய மனசிலிருந்து ஈவு இரக்கம் என்பதே அவங்க காமிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த குற்றவாளியை எவ்வளவு சித்திரவதை பண்ணி அவங்கள அந்த சிலுவை மரணத்தை கொண்டு போய் சாகடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க கையில் அவங்க இருப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு ஈவு இரக்கம் என்பதே இருக்காது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ ஒரு வலி மன ரீதியாகவும் உச்சக்கட்ட வேதனை அந்த குற்றவாளி அடைய வேணும், அதே போல உடல் ரீதியாகவும் அவன் உச்சக்கட்ட வேதனை அவன் அடைய வேணும். இதுதான் வந்து அந்த சிலுவை மரணத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிலுவை மரணம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட அவங்க பண்ணாங்க. அதுல யூதர்கள் தங்களுடைய முறைமையின் கீழே சாகடிக்க முடியாது என்பதை மனதில் வச்சு, ஏன்னா ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக இருக்கிறது கூட அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால ரோமன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க ஒப்படைக்கும் போது அப்பொழுது இந்த ஒரு சிலுவை மரணம் கர்த்தருக்கு அவங்க கொடுக்கும்போது முதலாவது அவருக்கு செய்த அந்த தண்டனை என்னன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய மன வேதனைகள், மனவேதனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உடல் ரீதியாக பயங்கரமான வலி வேதனைகள் அவங்க கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாகத்தான் சிலுவையில் அவங்க தொங்க வைத்ததை நம்ம பார்க்கிறோம். சிலுவை மரணத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது இங்க அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிறையில் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அவர் சொல்லும் போது இது நேரடி அர்த்தமாக எடுக்கவே நம்ம முடியாது. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் சிலுவையில் அறையப்படவே கிடையாது. அப்போ அப்போஸ்தலர் பவுல் அவருடைய சாவு நம்மளுக்கு தெரியும் சரித்திரங்களை நாம் பார்க்கும்போது. அவர் வந்து ரோமபுரியில அவருடைய எல்லா தீர்ப்புகள் முடிஞ்சு கடைசியாக அவருக்கு சிரச்சேதம் பண்ணி அவரை சாகடிச்சது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க இந்த வசனத்தின் மூலம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைனா நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனா ஆக்சுவலா அவர் சிலுவையில் அறையப்படவே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இது நேரடி அர்த்தம் எடுத்தனா கண்டிப்பா இதற்குள்ள இது உண்மை இல்லை. ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அப்படி சாகல. அப்ப இது வந்து என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் பத்தி அவர் பேசுற அடையாளத்தில் பேசுறாரு. ஒரு உண்மை சபை கர்த்தருடைய சரீரமான சபை அல்லது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் அவங்க கண்டிப்பா சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிறது நேரடியான சிலுவை மரணம் இல்லை. அப்ப நம்ம அனைவரும் அப்படி நேரடியாக நம்ம எடுத்துக்கொண்டோம் கண்டிப்பா ஒரு சிலுவை மாதிரி கட்ட செஞ்சு அதுல அடிச்சு சாகடிக்கணும். அதே போல அவருடைய சீஷர்களும் அப்படித்தான் செத்துருக்கணும். ஆனா அவர்களெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு அடையாளத்தில் அவர் பேசியிருக்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சிலுவை மரணம் பத்தி நம்ம பார்த்தோம்னா இது சிலுவையில அவங்க ஆணி அடிச்சு தொங்க விட்டவுடன் உடனடியாக மரண வருமானம் வராது. அது குறைந்தபட்சம் 5 முதல் 6 நாட்கள் அது எடுக்கும். அப்போ அந்த சிலுவை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 முதல் 6 நாட்கள் அவங்க அப்படியே தொங்கிட்டே இருப்பாங்க. அந்த வலி வேதனைகளோட உச்சக்கட்ட வேதனைகளோட அவங்க தொங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த சிலுவை மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவங்களே தான் அந்த சிலுவை எடுத்துட்டு போகணும். அது வேற அவங்களுடைய ஒரு சட்டத்திட்டம். அவங்க உடல்ல வலி வேதனைகள் உருவாக்குனதுக்கு அப்புறம் ரணமாக்குனதுக்கு அப்புறம் அந்த சிலுவைத்துக்கு அவங்க தோல் மேல வச்சு அதை அவங்களே குற்றவாளியே சமைக்கணும். சுமந்து போயிட்டு அந்த இடம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலுவை கீழே வச்சு அதுக்கப்புறம் அவங்கள படுக்க வச்சு கைகளிலும் காலிலும் எல்லாம் வச்சு ஆணி அடிப்பாங்க. ஆணி என்றால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆணி இல்லை, அது வந்து உளி மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கிற அடி வந்து அந்த அவங்களுடைய உடல்ல பாஞ்சு, அதுக்கப்புறம் அந்த மரத்துல போய் பாஞ்சு, அதுக்கப்புறம் அந்த உடலுடைய எடை வெயிட் எல்லாம் சேர்த்து தாங்குற அளவுக்கு அந்த உளியினுடைய பலம் இருக்கும். அந்த அளவுக்கு இரும்பு, ஆனா சுத்தமான இரும்புனாக்கா இருக்காது. அது வந்து துரு பிடிச்சதா கூட இருக்கலாம், அல்லது வந்து ரொம்ப பழசா கூட இருக்கலாம். அதுல வச்சு அவங்க அடிப்பாங்க. அப்ப அடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அதற்கே உரிய குழிகள் ஏற்கனவே வெட்டி வச்சிருப்பாங்க பாறையில. அப்ப அந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த குழிகள்ல அப்படியே சொருகுவாங்க. சொருகும் போது எப்படி இருக்கும்னா, அது சும்மா அந்த படை வீரர்கள் வந்து கண்டிப்பா மெல்லமா வலிக்குமே, இந்த மனுஷனுக்கு வலிக்குமே என்றெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு சொருகுவாங்க, அப்படியே வச்சு ஊனுவாங்க. அப்ப ஊனும் போது என்னாகும், வலி பயங்கரமா. ஏற்கனவே உடலில் பல வேதனைகள் இருக்கும், நம்மளே எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல்ல ஒரு சின்ன ஒரு பின்னூசி குத்துனா கூட நம்முடைய உடல் எப்படி என்ன பண்ணுதுங்க, எவ்வளவு வேதனைக்குது. நம்மளுக்கு ஒரு சின்ன காயப்பட்டாலே நம்ம உடனடியா வந்து ஏதாவது டிடி போடுறதுக்கு டாக்டர் கிட்ட போறோம், பெரிய கட்டை போட்டு சுத்திட்டு இருக்கிறோம். அது இல்லாம பாக்குறவங்கள கேட்பாங்க என்னாச்சு அப்படி கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி அடிபட்டு ஒரு சின்ன காயத்துக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த இரும்போ அல்லது வந்து அந்த மாதிரி பொருட்கள் உடல்ல படும் போது அதன் மூலமாக ரன்னு ஜன்னி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், அதிகமான ஃபீவர் வரும், அந்த காய்ச்சல் தாங்க முடியாத காய்ச்சல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த உடல் என்ன ஆகும்னா, அது முடிஞ்ச அளவுக்கு அது வேலைகள் செய்யும். உள்ளுறுப்புகள் வந்து எப்படியாவது அதை காப்பாற்றுறதுக்கு போராடும், ஆனாலும் கூட அதை தாங்க முடியாது. என்ன, அந்த ரன்ன ஜன்னி உருவாக்கக்கூடிய அந்த கிருமிகள் அவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்குது. அது வந்து நரம்புகள் எல்லாம் இழுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னா, வலி பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஊசியோ அல்லது ஆணியோ போட்டா கூட எப்படி வின்னு வின்னு இழுக்குது. ஆனா இது உடம்பு முழுக்க அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட வேதனைகளை சகிக்கணும், அது இல்லாம திட்டுவாங்க வேற. அப்படி எல்லாம் ரெண்டையும் சேர்த்து அந்த வலிகளை தாங்கணும்னா ரொம்ப கடினமான ஒரு நிலைமை, அவ்வளவு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கொடுமையான ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கே ஏற்படும். இது கண்டிப்பா அதுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுடைய எதிர்க்கு கூட இது நடக்கூடாது என்றுதான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட வேதனை அது கொடுக்கக்கூடிய ஒரு மரணமாக இருக்குது. அது மட்டுமில்ல, அந்த குற்றவாளியினுடைய எல்லா சொத்துக்கள் அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு அதையெல்லாம் கூட எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நான்கு சேவகர்கள் போவாங்க, அவங்க அதை பங்கு போட்டு வச்சுக்குவாங்க. அந்த வகையில் தான் கர்த்தருடைய விஷயத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அவருக்கு இருந்தது ஒன்னே ஒன்று அவருடைய துணி மாத்திரம் தான், அதை கூட அவங்க வந்து சீட்டு போட்டு எடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப சிலுவையில் அழிந்து தொங்கப்படக்கூடிய அந்த குற்றவாளிகளுடைய உடல் அவங்க துணியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல வெயில் அவங்க மேல படும்போது, ஏற்கனவே உடல் முழுவதும் புண்ணாக இருக்கும்போது வெயில் படிச்சுனாக்கா என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமான எரிச்சல் இருக்கு உடம்புல, வலி கூட சேர்த்து எரிச்சல் கூட வரும். இது யாராவது விரும்புவோமா நம்ம லைஃப்ல, என்னைக்காவது ஒரு நம்ம அதை விரும்பி ஏத்திருக்கிறோமா அந்த வலி வேதனைகளை? நம்ம கண்டிப்பா இந்த சரீரமும் ஒத்துக்காது, நம்மளுக்கு அது ரொம்ப பயமாக கூட இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன வலி வேதனை கூட இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஒரு சின்ன காயப்படாம வாழ்றதுக்கு என்னெல்லாம் வலி இருக்குதோ அவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம செயல்படுறோம். ஒரு வேளை அதை மீறி ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட் கூட நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சிலுவை மரணத்தில் போகக்கூடிய ஜனங்கள் அப்படி கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உடல் கொஞ்சம் அசைஞ்சா கூட அதனுடைய வலி அதிகமாகும். ஏன்னா ஒருவேளை சாவு நெருங்க நெருங்க என்னாகும்னா, அந்த பூச்சிகள் எல்லாம் கூட உடல் மேல வந்து உட்காரும். அப்ப பூச்சிகள் வந்து உட்காரும் போது அதை துரத்துறது கூட முடியாது. ஏன்னா நல்ல கயிறு போட்டு கட்டிட்டு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் ஆணி அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே பிக்சடா இருக்குது பாடி, தலை மட்டும் தான் தொங்கிட்டு இருக்குது. ஏன்னா தலை கூட நேரம் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதனுடைய வலி வேதனைகள் மற்றும் அந்த கிருமிகளுடைய தாக்குதல் இருக்கும். அது பத்தாம வெயிலினுடைய தாக்கம், அது இல்லாம சாகர நேரம் ஆக ஆக பூச்சிகள் அவங்க மேல வந்து உட்கார ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இரிட்டேஷன் இருக்கும் உடம்புல, எவ்வளவு எரிச்சல், அது மாதிரி ஒரு சொல்லவே முடியாது. ஒரு வேலை அசைஞ்சு உடம்பு அசைஞ்சா கூட அது கூட வலி வேதனைகளை அதிகப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு மனுஷன் சுயநினைவோட அப்படியே அந்த வேதனைகளை தாங்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்பதை நம்ம யோசிக்கிறதுக்கே முடியாது. அப்படி ஒரு வேலை சிலுவை மரணத்தில் ஒருத்த மாட்டிட்டான்னா அவன் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் கூட இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பாருங்க, அவங்க என்ன சொல்றானுங்கன்னா, நம்ம கர்த்தருடைய விஷயத்துல கூட பாக்கிறோம், அவரை கொலை பண்ணி அவரை கல்லறையில வச்சா கூட அந்த பாடி எங்க மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமாக ரெண்டு பக்கம் ரெண்டு கல்லர்களை அவங்க சிலுவையில் அறையும் போது அவங்க தப்பிச்சு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஏற்கனவே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பிக்க கூடாது என்பதற்காக அவங்களுடைய முட்டியை உடைச்சுக்குவாங்க, அவங்களுடைய முழங்கள்ல சுத்தி வச்சு அடிப்பாங்க. அப்ப அடிக்கும் போது நம்ம யோசித்து பாருங்க, இது எப்படிப்பட்ட வேதனை? ஒருவேளை நம்மளுக்கு எலும்புல பிராக்சர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே வலியின் உச்சக்கட்டம் இருக்கும்போது இதுல எலும்பு வேற உடைச்சு பிராக்சர் பண்ணுவாங்க, அதுல குறிப்பா முழங்கால் அடிப்பாங்க. முழங்கால் அடிக்கும் போது அந்த வலி வேதனைகளை கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னா காலெல்லாம் இவ்வளவு பெருசு வீங்கிடும் கண்டிப்பா, ஏன்னா ஒரு பிராக்சர் ஆச்சுன்னா காலுக்கு கையில வீங்கிப்போம். அது இல்லாம வலி வேற, அந்த திருடர்களுடைய உடலை அவங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க, முழங்கால் முட்டியெல்லாம் உடைச்சாங்க. ஆனா கர்த்தருடைய விஷயத்துக்கு அவங்க வரும்போது அவர் ஏற்கனவே மரித்திருந்ததுனால அவங்க அவருடைய எலும்புகள் அங்கே உடைக்கப்படவில்லை. நம்ம பாக்குறோம் அதை குறித்து நம்ம அநேக தீர்க்க தரிசனங்கள் கூட தெளிவா சொல்லியிருக்குது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அஞ்சு நாள் ஆறு நாள் இருந்து சாக வேண்டிய ஒரு நிலைமை போயிட்டு கர்த்தருக்கு அந்த சாவு உடனடியாக அது வந்துச்சு. இந்த செய்தி அந்த பிலாத்தினிடத்தில் போகும்போது அவரும் அவருடைய போர் வீரர்களும் மிகுந்த ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷன் சாக முடியும் அப்படின்னு. அப்பதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கர்த்தருடைய சாவு பத்தி நம்ம படிக்க பார்க்கும்போது அது காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறத பத்தி என்னுடைய இருதயம் மெழுகு போல உருகிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அவருடைய வேதனை அவர் கெச்சமனையில ஆரம்பிச்சிட்டு, அவருடைய வேதனை கெச்சமனே வந்து கெச்சமனையிலேயே அவருடைய வேதனை உச்சக்கட்டத்தை, மனவேதனை உச்சக்கட்டத்தை அடைந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த டைம்ல தான் நம்ம படிக்கும்போது அவருடைய உடல் இருந்து வேர்வை கூட ரத்த துளிகளாக வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது வந்து ஸ்பூரியஸ் பேசேஜ் என்று அவங்க கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஸ்பூரியஸ் பேசேஜ் என்பது சேர்க்கப்பட்ட வசனமாக சொல்லப்பட்டிருக்கு, எதுல என்னக்கா வெட்டிக்கன் மேனுஸ்கிரிப்ட்ல இருக்குது. ஆனால் செனையாட்டிக் மேனுஸ்கிரிப்ட்ல, ஓல்டன் செனையாட்டிக் மேனுஸ்கிரிப்ட்ல இந்த வார்த்தைகள் இருக்குது. அப்போ இது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இந்த ஒரு வேர்வை துளிகள் ரத்தமாக வருது அப்படின்னா அது ரொம்ப ரேர் கேஸ், அது லட்சத்துல ஒன்னா இருக்கலாம் அல்லது எவ்வளோ, அது கண்டிப்பா லட்சமாக தான் இருக்க முடியும், ரொம்ப ரேர். அந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு மனுஷனும் ரத்த வேர்வை வந்ததாக நம்ம கேள்விப்பட்டதும் இல்ல, சரித்திரங்களை பார்த்ததும் இல்ல. அப்போ அந்த ரத்த வேர்வை ஒரு மனுஷனுக்கு எப்பதான் வரும்னா அந்த ரத்த நாளங்கள் வெடிக்கும் போது, ரத்த நாளங்கள் ரொம்ப மயிரிழையாக போயிட்டு இருக்குது உடம்பு முழுவதும், அதனுடைய வெளிப்புறத்தில் எண்ட்ல, அதெல்லாம் கேபிலரி சிஸ்டம் சொல்றாங்க. அந்த கேபிலரி சிஸ்டத்தில் வெடிப்புகள் ஏற்படும் போது அந்த ரத்தம் துளிகள் கண்ணுக்கு தெரியாத மயிரிழையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்தம் அது வேர்வையாக மாறி உடலிருந்து வெளியேறும். இது வந்து ரொம்ப ரேர் கேஸ். எப்படின்னா ஒரு உச்சக்கட்ட வேதனை அடையும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அது வரும் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு வலி வேதனை டைம்ல கர்த்தருடைய நிலைமைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே சில நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு சில விஷயங்களை யோசிக்க வைக்குது. ஏன்னா இந்த அடையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிலுவை மரணம் நம்ம வாங்கணும், அதுக்கு முன்னாடி நேரடியாக சிலுவை மரணத்தில் என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் ஆவிக்குரிய அர்த்தங்களே நம்ம சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ வலி வேதனைகள் இருந்தாலும் கூட அங்கே தன்னை பற்றி அவர் கவலைப்பட்டாரா என்றால் தன்னை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அந்த சூழலில் கூட அவர் தன்னுடைய அம்மா நிற்கும் போது பார்க்கிறாரு, அந்த ஒரு பொறுப்பான சீஷனிடம் ஒப்படைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற கல்லன் மத்தியில் கூட தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பேசிட்டார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது வந்து சபைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் அதுல இருக்கிறதே நம்ம புரிந்து கொள்ளறோம். அப்போ கர்த்தர் அங்க தன்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேதனைகள் அதிகபட்சம் இருந்தாலும் கூட அவர் செய்ய வேண்டிய வேலைகள் அவருடைய செயல்பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப இந்த டைம்ல இந்த ஒரு உதாரணமா ஒரு மனுஷனை சாகடிக்கிறது ரொம்ப சுலபம், ஒரு கத்தி எடுத்து குத்தினாக்கா அவன் என்ன ஆயிடுவான், உடனடியாக அவன் செத்துருவான், கொஞ்ச நேரத்தில் துடி துடி செத்துருவான். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சுலபமான முறையில் சாகடிக்கிறாங்க, புல்லட் வச்சு, அதாவது துப்பாக்கி வச்சு அடிச்சாங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு செகண்ட்ல அவன் துடு செத்து போவான். ஆனால் இங்க சிலுவை மரணம் அப்படி கிடையாது. இது 5 முதல் 6 நாட்கள் இருக்க வேண்டியது. அந்த டைம்ல வெளி உறுப்புகளை தான் அவங்க பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, வெளி உடல்ல. ஆனா உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு இல்ல. உள்ளுறுப்புகள் பாதிப்பாச்சுன்னா உடனடியே சாவாகும். ஒருவேளை இருதயத்திலயோ அல்லது லிவர்லயோ அல்லது கிட்னிலயோ லங்ஸ்லயோ ஷார்ட் பண்ணாங்கன்னா குத்துனாங்கன்னா உடனடியே சாவு வரும். ஆனால் அந்த மாதிரி சாவு இது கிடையாது. இது வெளிப்புறத்தில் மாத்திரம்தான் தாக்குதல்கள் ஏற்படும், ஆனா உள்ளுறுப்புகள்ல பாதிப்புகள் இருக்காது. அப்ப இந்த உள்ளுறுப்புகள் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு மனுஷன் செத்தாலும் சாக போற நேரம் வந்தாலும் கூட அந்த உள்ளுறுப்புகள் முடிஞ்ச அளவுக்கு அது ட்ரை பண்ணி பார்க்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படியாவது அந்த மனுஷனை ஜீவனோடு வைக்கிறதுக்கு அது பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் முற்றிலும் அது போனதுக்கு அப்புறம் தான் அந்த சக்தி, அந்த உள்ளுறுப்புகளுடைய சக்தி கூட தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் சாவு வரும். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய விஷயத்துல ஏற்கனவே சக்திகள் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அநேகரை அவர் வியாதியஸ்தர்களை சரிப்படுத்தும் போது அவருடைய உடலிலிருந்து வல்லமை போச்சு என்று நம்ம பார்க்கிறோம். அதுல நிறைய அந்த வகையில பலவீனம் அடைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சபையை குறித்தான மிகப்பெரிய ஒரு கவலை அந்த கெத்செமனேல அவர் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய வேலை நிமித்தமாக வந்த வேலையின் நோக்கம் கூட அவருக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தினது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி பல வேதனைகள் அவருடைய உள்ளத்துல இருந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உடலிலிருந்து சக்தி போச்சு. ஆனாலும் கூட பரிபூர்ண மனிதர்களுடைய நிலைமை அவங்களுக்கே உரிய சில சக்திகள் இங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா அப்படியே டயர்ட் ஆயிடுவோம், போயிட்டு படுத்துருவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் சரியாகும். ஆனா கர்த்தருடைய விஷயத்தில் அப்படி கிடையாது. பரிபூர்ண மனிதர்களுக்கு அது ரீகெயின் ஆகிட்டே இருக்கும், அந்த சக்தி அவங்களுக்குள்ள ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது நம்ம வசனங்கள்ல வாசித்தா கண்டுபிடிக்கலாம். அவர் சாகும் போது கூட அவர் எப்படி சொல்லிட்டு செத்தாருன்னா, அப்படியே ரொம்ப சோகமா சொன்னார்னா கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, பிதாவே என் ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று எப்படி சத்தம் வந்துச்சு, மகா சத்தமாக. அப்ப மகா சத்தமாக என்ற அந்த வார்த்தையில நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் எவ்வளவுதான் போயிருந்தாலும் கூட அவருக்குள்ள அந்த சக்தி உற்பத்தியாகி கொண்டே இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளோ வலியினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டு உயிர் விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர் சாகும்போது கூட அவருக்கு அந்த சக்தி உள்ளுக்குள்ள ஜென்ரேட் ஆயிருந்தது நம்ம பார்க்கிறோம். அது நீங்க வசனத்தில் பாருங்க, லூக்கா 2:22:44.
அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
2:22:44.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய்.
நிகழ்ச்சி அடுத்தது சிலுவையில 23:46.
இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
மகா சத்தமாக. அப்ப பாருங்க எவ்வளவு சக்தி அவருக்குள்ள இருந்திருக்கும். அப்ப அவருடைய சக்தி இருந்திருந்தாலும் கூட சாவுக்கு காரணம் என்னன்னா, அந்த இருதயத்தினுடைய வேதனை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது சீசர்களால் கண்டுபிடிக்க முடியல, மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த மிகுந்த வேதனை நிமித்தம் ரொம்ப பிளட் பிரஷர் எல்லாம் ஓவர் ஆயிட்டு அந்த கேபிலரி சிஸ்டம் எல்லாம் வெடிச்சு லாஸ்டா அந்த இருதயமே பிழந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய போஸ்ட்மார்ட்டத்தில் தான் தெரிஞ்சிச்சு அது. ஏன்னா ஈட்டில குத்தும் போது அங்க அந்த ரத்தமும் தண்ணீரும் தனித்தனியா வந்துச்சு. இப்ப பொதுவா நம்முடைய உடல்ல இருந்து ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா ரத்தம் அப்படியே கேக் மாதிரி ஆயிடும், கட்டிடும், கட்டி ஆயிடும், தண்ணி தனியாக பிரியும். அப்ப அது மூலம் இருதயத்திலிருந்து அவங்க குத்தும் போது தண்ணீரும் ரத்தமும் தனித்தனியா வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த இருதயம் வெடித்திருந்தால் ஒளிய அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது கூட நிறைய பேர் எதுக்குறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது, இருதயம் எல்லாம் ஒன்னும் உடையல. ஆனா இங்க கிளீனா இருக்குது, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். மற்றும் அந்த ஈட்டில குத்தி எடுக்கும் போது அந்த வந்த அந்த ரத்தமும் தண்ணீரும் தனித்தனியா பிரிஞ்சதுக்கு காரணமே அதுதான், அதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த வகையில அவருடைய வேதனை உச்சக்கட்டத்தை அடையும் போது அதுதான் அவருடைய சாவுக்கு காரணமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில தான் எல்லா வகையிலும் இந்த சிலுவை மரணத்துக்குள்ள ஒருத்த போயிட்டானா, சிலுவையில மரணத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டானாக்கா, அவன் கண்டிப்பா அவன் சிலுவையோட சாக வேண்டியது, அதுலேருந்து இறங்கி வந்து சாக முடியாது, இறக்கவே மாட்டாங்க. கர்த்தர் கூட எப்படிதான் செத்துட்டாரு, சிலுவை என்னைக்கு தூக்கிட்டாரோ அந்த சாவு போற வரைக்கும், உயிர் போற வரைக்கும் அந்த சிலுவையிலேயே தான் அவருடைய ஜீவன் போனதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இங்க கூட நம்ம இப்போ இது நேரடி அர்த்தத்தில் பார்த்தோம். இப்ப நிழலுக்கு நம்ம வரும்போது, அதாவது நிஜத்துக்கு வரும்போது, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுல கூட ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குதானா, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அப்போஸ்தல் பவுல் சொல்றாங்க, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பா நேரடியாக அவர் சொன்னதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது ஆவிக்குரிய அர்த்தத்தை உள்ளடக்கினது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தர் கூட தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் சொல்லும் போது கூட முதலாவது நிபந்தனை என்ன கொடுத்தார்னா, தன்னைத்தான் வெறுக்கணும், அப்புறம் சிலுவை எடுக்கணும். அப்ப அவர் சொன்ன சிலுவை என்ன சிலுவை, அது நேரடி அர்த்தம் உள்ள சிலுவை சொன்னாரா, கண்டிப்பா அது கிடையாது, கண்டிப்பா அது இல்லை. ஆனால் கர்த்தர் நேரடியாகவே சிலுவை கூட தூக்கினார், ஒரு கட்டையிலால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை அவர் எடுத்தார் நேரடியாக. அதே நேரத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்ட சிலுவை பத்தி கூட அவர் பேசினார். அப்ப தம்மை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னைத்தான் வெறுக்கணும், அப்புறம் சிலுவை எடுக்கணும், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிறது ஒரு அர்த்தமாக இருக்குது. அப்ப ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் எடுக்காம நேரடி அர்த்தம் எடுத்தனா அதுல எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது, அது நம்மளுக்கு எந்த வகையில பிரயோஜனமா இருக்கும். அப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது எப்போ ஒரு ஒரு மனுஷன், எப்போ ஒரு ஒரு கிறிஸ்தவன் சிலுவை எடுக்கிறான், எப்போ சிலுவை தூக்குறான், இந்த அடையாளமான சிலுவை. இன்னைக்கு நிறைய பேர் கட்டையில செஞ்சு எடுக்கலன்னா கூட கையில மோதிரத்தில் போட்டுக்கிறாங்க சிலுவை சின்னம் போடுறாங்க, அதே போல கழுத்தில் சிலுவை சின்னம் போடுறாங்க, அப்புறம் நெத்தியில சிலுவை சின்னம் போடுறாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் உண்டான சிலுவையே கிடையாது. அங்க கர்த்தர் பேசினது மற்றும் அப்போஸ்தல் பவுல் பேசினாரு, அதே போல அப்போஸ்தல் பீட்டர் கூட பேசுகிறாரு இந்த சிலுவை பத்தி. அப்ப இந்த அடையாளமான சிலுவை நம்ம மாதிரி இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிக மிக அவசியம். அது எப்போ ஒரு கிறிஸ்தவர் சிலுவை எடுக்கிறாரு, அவருடைய முதுகில் வைக்கப்படுது என்று நம்ம பார்த்தோம்னா, அது என்னைக்கு ஒருத்தர் தானாக முன் வந்து மனமும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன் வரோ, அந்த பாயிண்ட்ல அவருடைய முதுகில் வைக்கப்படுது சிலுவை. இந்த வைக்கப்பட்ட சிலுவை எங்க கொண்டு போய் முடிக்கணும், சாகும் போதுதான் அந்த சாவு எங்கன்னா அந்த சிலுவையிலே தான் சாகணும். சிலுவை இல்லாம சாக முடியாது, ஏன்னா எஸ்கேப் ஆக முடியாது. அதுதான் வந்து அங்க நிழல் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் நேரடி அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சிலுவை இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம சொன்னா துன்பங்கள் சொல்லணும். அப்ப அந்த சரீரத்தை இந்த சரீரம் நம்ம எடுத்துட்டோம்னா, பொதுவா தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்திருந்தோம்னா அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியும். இப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுக்கிறதுக்கு அவன் விரும்புவானா? அப்ப செல்ஃப் டினையல் என்பது அது மிகுந்த வலி வேதனை தரக்கூடிய விஷயம். இன்னைக்கு பொதுவா நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு தேவனுடைய கிருபையில சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ தேவன் கிருபையா செய்யறாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த ஸ்டேஜில் நம்ம பிறக்கவே இல்லை, ஏதோ சில பேர் இருக்கலாம். ஆனா அநேக பேர் நம்ம ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியில் எப்படி இருந்திருக்கோம்னா, ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் வாழ்ந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய நோக்கம் எண்ணம் இதெல்லாம் என்னன்னா, எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், எப்படியாவது ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது நல்லா இருக்கணும், எப்படியாவது ஒரு வண்டி வாங்கணும், எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், எப்படியாவது நல்லா படிச்சு நல்லா ஒரு லெவலுக்கு வரணும், இதுதான் நம்முடைய, அதாவது இந்த சரீரத்தினுடைய விருப்பம் என்னன்னா அது சுகபோகமாக இருக்கிறதுக்கு தான் அது விரும்பும். அப்படி இருக்கும்போது தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படிங்கிறது இது முதல் வழி. அப்ப இந்த ஒரு வேதனை நம்ம தாங்கணும். அப்ப அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அவருடைய சரீரமான சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்குள் இப்படிப்பட்ட தன்னைத்தான் வெறுக்கிறது அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பா வழி வேதனை தரக்கூடிய விஷயம்தான். ஆனா அதை ஏற்றுக்கொண்டுதான் அதை நம்ம இறக்கி வைக்க முடியாது. தன்னைத்தான் வெறுக்காமல் சிலுவை மாத்திரை எடுத்துட்டு போற அல்லது சிலுவையில் நான் சாகுறேன்னு சொல்ல முடியாது. முதல் ஸ்டெப் என்னன்னா தன்னைத்தானே. அப்போ இந்த மாம்சத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் சாகடிக்க வேண்டியது அது ரொம்ப வழி தரக்கூடிய விஷயம். உண்மையா ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா நம்மளுடைய விஷயங்களை பாக்குறோம். ஈவன் ஒரு சாப்பாடு கூட நம்மளுக்கு நல்ல இல்லைன்னா வருது, கோபம் வருது இல்லைங்களா? ஒரு துணி நல்ல துணி கிடைக்கலன்னாக்கா எவ்வளவு கோபம் வருது? அல்லது வந்து ஒரு நல்ல பஸ்ல ஒரு நல்ல சீட் கிடைக்கலன்னா எவ்வளவு கோபம் வருது? இப்படியெல்லாம் நம்மளுடைய சரீரம் அது சுகபோகத்தை தேடக்கூடியதா இருக்கு. இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சித்தம் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த உடன்படிக்கை, அதுதான் நேற்று கூட சில பேர் பண்ணிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கைக்குள் வரும்போது அந்த சிலுவை அவங்களுடைய முதுகில் வைக்கப்படுது. அப்ப அந்த சிலுவையில முதல் கட்டப்படி முதல் படி என்னன்னா தன்னைத்தானே வெறுக்கிறது. அது ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் அதை பண்றதில்லை, அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து பத்தி நம்ம பார்த்தோம்னா அவர் தன்னைத்தான் வெறுத்தாரா என்றால் ஆமா, அவர் தன்னைத்தான் அவர் வெறுத்தார் கடைசி வரைக்குமானா? ஆமா, கடைசி வரைக்கும், ஜீவன் போகிற வரைக்கும். என்னைக்கு அவர் தம்முடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சாரு, அன்னிலிருந்து சாகிற வரைக்கும் தன்னைத்தானே வெறுத்தார் என்று நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் அங்கே தனிமையாக இந்த வேலை செஞ்சார். அவருக்கு உதவிக்கு யாருமே கிடையாது, அவருக்கு சப்போர்ட்டு கூட யாருமே இல்லை. தம்முடைய சீஷர்களை எதிர்பார்த்தாரு. ஆனா சீஷர்கள் நல்லா தூங்குறாங்க. அந்த கெத்செமனில் பாக்குறோம், அவங்களிடத்திலிருந்து சில ஆறுதல்கள் ஆறுதலான வார்த்தைகள் எதிர்பார்த்தாரு. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சூழ்நிலைகள்ல தன்னுடைய நெருக்கமான ஜனங்கள் மத்தியில் அவன் எதிர்பார்க்கும் போது கூட அது பிரயோஜனம் இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க அந்த ஆறுதல் அல்லது வந்து அந்த சமாதானம் தேடி பார்க்கும்போது கூட அது அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடியை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம தனிமையாக நம்ம சிலுவை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாகவும் இருக்குது, என்னுடைய நான் வைக்கிற உங்க முதுகு மேல வைக்கிற சுமை அது உங்களுக்கு ரொம்ப பாரமானதில்லை, நீங்க தூக்கலாம், தூக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் நீங்க தூக்கிட்டு இருந்தது ரொம்ப பாரமான மூட்டை, பாப மூட்டை, அதெல்லாம் இருக்குது. எத்தனையோ சொல்லலாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயபரமான ஒரு பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சு. ஆனால் இப்ப கர்த்தருக்குள்ள வரும்போது அந்த பாரம் லகுவானதா இருக்குது, உங்களால சுமக்க முடியும் என்று அவர் சொல்றார். அப்போ இந்த ஒரு சிலுவை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தர் கூட சொன்னாங்க, அவர் தனிமையாக இருந்து அவருடைய நிலைமைக்கே உரிய பாடுகளை அவர் பட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக ஓடி முடிச்சார். ஆனால் மறித்து உயிர்த்த பின்பு சீஷர்களுக்கு அவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் கொடுக்கும்போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிலுவை எடுக்கும்போது நம்மளுக்கு உதவியாக ஆதரவாக யார் இருக்கிறாங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அந்த ஒரு ப்ராமிஸ் நம்மளுக்கு இருக்குது. அதனால இதை பத்தி நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அப்ப ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த ஒரு ஓட்டம் அல்லது இந்த ஒரு பாதை நம்மளுக்கு லகுவான ஒரு பாதையாக இருக்கும். அப்ப யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் அங்க 30 வயசு வரைக்கும் அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் அப்பாவுடைய வேலைகள் கூட செஞ்சுட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் இன்னும் முக்கியமாக தனக்குள் மிக உன்னதமான குணங்களை வளர்த்தி கொண்டிருந்தது கூட நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய தாயின் மூலமாக, குறிப்பாக சொல்லணும்னா தன்னுடைய தாயின் மூலமாக அருமையான குணங்கள் அவருக்குள் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அது பக்குவப்பட ஆரம்பிச்சது அவருடைய ஊழியம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட அவரு இந்த தன்னைத்தான் வெறுத்து அவர் சிலுவை எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா 30 வயசுல அவருடைய ஊழியங்களை ஆரம்பிச்சாரு. ஆனால் அவருடைய குழந்தை பருவம் மற்றும் வாலிப பருவத்தை குறித்து வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு அருமையான பருவம். குறிப்பா சொல்ல போனாக்கா மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம் மற்றும் வாலிபர் பருவம் ஒரு அருமையான பருவம். எதுக்குனாக்கா கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் அது, நல்ல தருணம். அந்த டைம்ல நம்ம கற்றுக்கொள்ள சரியா படிக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா அது பெருசன கூட அது வர வச்சா கூட வரவே வராது, வர வைக்கணும்னு நினைச்சா கூட குணங்கள் வராது. அப்ப அந்த மாதிரி டைம்ல கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப விவேகமாக அதை வளர்த்தி எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அம்மாவினுடைய சொல்படி கேட்டு நடந்தாரு. அந்த டைம்ல வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் பத்தி தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக இருந்தார். சின்ன பையன்கள் இன்னைக்கு நம்ம வாலிபர் வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம கூட அந்த வாலிபர் வயசுல இருந்துதான் வந்திருக்கிறோம். எத்தனை நாள் வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்ப வாஞ்சை விருப்பம், வேத வசனங்கள் மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல விசுவாசம் வைராக்கியம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம விழுந்து போன ஒரு பலவீனமான ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய விஷயம் அப்படி இல்ல, அவர் 12 வயசுலயே தேவாலயத்தில் போயிட்டு பரிசேயர் சதுசேயர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறாரு? தீர்க்க தரிசனங்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டுக்கிறோம். அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, அந்த வேத போறாரு பரிசேயர்களுக்கு, என்ன இந்த பையன் வந்து தலைவலி பண்ணிட்டுறான், நம்மளுக்கு நம்ம வேலை செய்ய முடியாம அல்லது வசூல் பண்ண முடியாம இப்படி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஆனாலும் கூட அவர் தம்முடைய ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஈவன் அம்மா அப்பா வந்து கேட்கும்போது கூட சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்யறதாப்பா என்னுடைய நோக்கமா இருக்குது, நீங்க ஏன் என்னை தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனால் 30 வயசுல அவர் ஞானசனம் பெற்று அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது, அந்த உபவாசம் எடுத்த அந்த நாட்கள் பத்தி நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சாப்பிடாம தண்ணி குடிக்காம உட்காந்துருந்தாரு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது, தவம் இருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது. மாறாக பழைய ஏற்பாட்டினுடைய வேதத்தை முழுவதும் கற்றுக்கொண்டிருந்தார் 40 நாட்கள். பரிபூர்ண மனுஷங்களுக்கு ஒரு 40 டேஸ் போதுமானதா இருக்குது அவங்க வேதத்தை அப்படியே கரைச்சு குடிக்கிறதுக்கு. அதனாலதான் கர்த்தாவுடைய பிரசங்களை நம்ம பாக்குறோம், தானியல சொல்றத பாருங்க, ஏசையா சொல்றத பாருங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு எப்போ அவருக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா அவர் வனந்தரத்தில் வேதத்தை அவர் வாசித்துட்டு இருக்கும்போது, வாசித்து முடிச்சிட்டார். அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த அதுக்கப்புறம் அவர் அந்த கற்றுக்கொண்ட பின்பு வேத பாரகர் பரிசேயர் இவங்கிட்ட போயிட்டு வேதத்தை பத்தி கேள்விகள் கேட்டு சந்தேகம் எல்லாம் கேட்டிருந்தாருனாக்கா எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களை நாடவே கிடையாது, எந்த ஒரு உதவிக்கு கூட போனதில்லை, அல்லது எந்த ஒரு ஆலோசனைக்கு கூட போனதில்லை, எந்த ஒரு தர்க்கத்துக்கோ அல்லது விவாதத்துக்கோ எதுக்குமே அவர் போனதே கிடையாது. அப்ப அவங்களோட எந்த விதமான சம்பந்தமே அவர் வைக்கல. அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச அந்த முதல் வாய்ப்பு நம்ம பார்க்கிறோம், அடையாளமான அந்த சிலுவை. அவர் கூட சொன்னார், சிலுவை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பமாகிறது தெளிவாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ சிலுவை மரணம் என்றாலே நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நேரடி அர்த்தத்தில் பார்த்துட்டோம். அதை விட ஒரு அவமானமான ஒரு மரணம் அல்லது அவமானமான ஒரு தருணம் கிடையாது, வேலையே கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட கர்த்தர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலிருந்து சாகிற வரைக்கும், ஜீவன் விடுற வரைக்கும் அந்த சிலுவை அவர் தூக்கிட்டே இருந்தார். அந்த மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. அதே விதமாக தான் நம்ம மேல கூட நம்மளுடைய உடன்படிக்கையில நம்ம மேல வைக்கப்படுது இந்த ஒரு சிலுவை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சிலுவையின் மூலமாக இந்த சிலுவை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அது மிகுந்த அவமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையுது. பொதுவாக மனிதர்களை பொறுத்தளவு நல்ல பேர் வாங்கறதுக்கு, நல்ல ஒரு மகிமை கனம் தேடுறதுக்கு தான் மனிதர்கள் விரும்புவாங்க. ஆனா இகழ்ச்சி, நிந்தனை, அவமானம் இது வாங்கறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? அதை பத்தி அவங்க எதிர்பார்க்க கூட மாட்டாங்க. ஒருவேளை அவமானம் நிந்தனை வந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க, அதுக்காக எதிர்ப்பாங்க, அதுக்காக போராடுவாங்க. நான் அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்காக போராடி அது எப்படியாவது சரி பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் உண்மை சபையினுடைய நிலைமை அது வரல என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடையாளமான இந்த ஒரு உடன்படிக்கை, அதில் நம்முடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் சாகரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம் நம்மளுடைய ஞான ஸ்நானத்தில். அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த எண்ணங்கள் மற்றும் அந்த விருப்பங்கள் மீண்டும் அதை உயிர் பிழைத்து நம்மளுக்குள்ள வராத அளவுக்கு பார்க்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. ஏனெனில் அது செத்து போச்சு, மீண்டும் அது வரக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு, தன்னை தானே வெறுக்க வேண்டும் என்பதை. அப்ப இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிறார் ஒரு அருமையான ஒரு முன் உதாரணம். அந்த வகையில் தான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் பத்தி சொல்லும் போது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். சிலுவையில் இந்த பக்கம் ஒரு கல்லர், இந்த பக்கம் ஒரு கல்லர், நடுவில் கர்த்தர் தொங்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கறவங்களுக்கெல்லாம் எப்படிதான் தெரிஞ்சிருக்கும் அந்த வழியில? ஏன்னா சமாரியா பட்டணத்துக்கு போகக்கூடிய ஹைவேல இருக்குது அந்த சிலுவை, கொல்கத்தா மலை. அப்ப வழியில போறவங்க அந்த லோக்கல் பீப்புள் கூட திட்டிட்டு இருப்பாங்க, வழியில போறவங்க என்ன பண்ணானோ, என்ன தப்பு பண்ணானோ. ஏன்னா அந்த குற்றத்து கூட மேல எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போற இடத்துல எல்லாம் பரப்புவாங்க, இந்த மாதிரி ஒரு சாவு நடந்துச்சு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியா முழுக்க உலகம் முழுவதும் அது பரவிருக்கும். அன்னைக்கு கள்ளர்கள் மத்தியில் அவர் தொங்கும் போது ஜனங்கள் பார்க்கும் போது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவர் கூட ஒரு குற்றவாளி, அதுல எந்த சந்தேகமாக அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு வந்து செகண்ட் தாட்டே இருக்காது, அந்த மாதிரி தான் பார்த்திருக்கிறாங்க. அதே விதமாக கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் கூட நம்ம பார்க்கிறோம், அங்கே யோவான் ஸ்நானம் இடத்துல ஞானஸ்நானம் பெறும்போது கூட தனக்கு முன்பு ஞானஸ்நானம் எடுத்தவர் யாரு? ஒரு பாவி. தனக்கு பின்னாடி வந்து ஞானஸ்நானம் எடுத்தவர் கூட யாரு? ஒரு பாவி. ஆனா கர்த்தர் பாவமே அறியாதவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாவிகளுக்கு விலகினவர் மாத்திரமில்ல, பாவமே அறியாதவர். ஆனா மற்றவனுடைய பார்வைக்கு அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி எப்படிதான் அதை பார்த்திருப்பாங்கன்னா இவர் மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, நம்மள மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா யோவான் ஸ்நானம் புரிஞ்சிருந்தாரு, உங்ககிட்ட நான் வாங்கணும், நீங்க நம்மளுக்கு கொடுக்குறீங்களே அப்படி கேட்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய ஞானஸ்நானத்திலேயே பாவிகளில் ஒருவராக அல்லது அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அந்த கியூல நிற்கும் போது முன்னாடி ஒரு பாவி, பின்னாடி ஒரு பாவி, சென்ட்ரல கர்த்தர். அதே விதமாகத்தான் சிலுவையில் தொங்கும் போது கூட இந்த பக்கம் ஒரு கல்லர், இந்த பக்கம் ஒரு கல்லர், நடுவில் அவர் இருந்தார். இந்த ஒரு நிலைமை யாராவது விரும்புவாங்களா? கர்த்தர் தேவ பிதாவினுடைய சித்தம் செய்யறதுக்கு அதை விரும்பி செஞ்சார். உங்களுடைய சித்தம் செய்யறதுல நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம கூட அதே விதமாகத்தான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. சகோதர சகோதரிகளே, நம்ம சாகிற வரைக்கும், அதான் மரண பரிந்தம். கர்த்தருடைய விஷயத்தை பத்தி அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது அநேக இடங்கள் இந்த சிலுவை பத்தி பேசுறாரு. கர்த்தரை பத்தி என்ன சொன்னார்னா, அவர் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப சிலுவையின் மரண பரியந்தம், அப்ப என்னைக்கு நம்ம சிலுவையை நம்முடைய உடன்படிக்கையில தூக்கிட்டோமோ அந்த சிலுவையோட தான் சாகணுமே தவிர இடையில இறக்கி வைக்கிறது அல்லது இடையில கொஞ்ச நாள் இறக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து முதுகில் வைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது இறக்கி வைக்கிறது, அப்புறம் திருப்பி தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் அந்த சிலுவையின் ஓட்டத்தினுடைய ரகசியம் இல்லை. அப்ப இதை என்னைக்கு நம்ம வச்சுட்டோமோ அது சாகிற வரைக்கும் அது போய் சேர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த சிலுவையினுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லா வகையிலும் இந்த மனிதனுக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம விட்டொழிக்க வேண்டும். அதுல பிதாவினுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக தெரிஞ்சு அதில் நம்ம போகும்போது தான் அது நேர்வழி. அதுதான் நேர்வழி. குறுக்கு வழிகள் கூட இருக்குது, குறுக்கு வழிகள் கூட சொல்லி தருவாங்க, கர்த்தருக்கே சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு உதாரணமா கிறிஸ்துவர் உலகம் நம்ம எடுத்துக்கணும்னா அவங்க ஒரு குறுக்கு வழி சொல்லிக் கொடுக்கறாங்க. பரலோகத்துக்கு போகணும்னா என்ன, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டா போதும், நீங்க எங்க போயிடலாம், எவ்வளவு சுலபமான மற்றும் குறுகது ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்கறாங்க சீக்கிரமா போறது குறுக்கு வழி. இதே குறுக்கு வழி கர்த்தருக்கு பிசாசு சொல்லிக் கொடுத்தா மூணு விதமான சோதனைகளின் மூலமாக. முதலாவது நீங்க தேவனுடைய குமாரன் இருக்கும் போது இந்த கல்லுகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு பசியோடு இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல, நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாமே. அதே போல தூதர்கள் போல உங்களை தூதர்கள் வந்து உங்களை காப்பாத்திட்டுவாங்களே, நீங்க குதிச்சா கூட உங்களுக்கு ஒன்னாகாது. அதே போல நீங்க நம்ம காலில் விழுந்து நம்மளை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துறோம், நீங்க எதுக்காக கஷ்டப்படணும், எதுக்காக வந்து பிதாவினுடைய சித்தம் அது இதுனெல்லாம் வந்து பேசிட்டுக்கிறீங்க, வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுக்கிறார். ஆனால் அங்க கர்த்தர் வெற்றிகரமாக வந்தார், விடுதலை ஆயிட்டு. இன்றைக்கு கூட நம்மளுக்கு இதே விதமான ஆலோசனைகள் நம்மளுடைய சொந்த பந்தம் சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே இருந்த சபை மக்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள் இவங்கள கூட சில குறுக்கு வழி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட அது கேட்கறதுக்கு சுலபமாக இருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், அல்லது கடைபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நேர்வழி அதுவல்ல. கர்த்தர் எப்படி போயிட்டாரு அதே வழியில தான் நம்ம போகணும். அதுதான் நேரான வழி. அதை விட்டு வேற எந்த குறுக்கு வழி நம்ம கையாண்டனா கண்டிப்பாக நாம் சிறுவில் அறியப்பட்டதனுடைய அர்த்தம் வராது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்மளுடைய நோக்கம் எங்க பார்க்கணும் அப்படிங்கறது அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனம். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனம்.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஆமா, இவ்விதமாக நம்ம யாரைதான் பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலும் நம்ம எக்ஸாம்பிள் நம்முடைய கர்த்தர் வைக்கணும். அவர் தான் சரியான எக்ஸாம்பிள். வேற யாரை வச்ச கூட ஃபிட் ஆகுமா? இப்ப நம்மளெல்லாம் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வச்சு நடக்க முடியுங்களா? அது வந்து அப்படி நடந்தாங்கன்னா விழுந்துதான் போவாங்க. அது நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது. நம்மளுடைய சரியான ஒரு மாதிரி உலகத்துக்கு தேவன் கொடுத்தாரு, குறிப்பாக சபைக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம அவரை பார்த்து நடக்கும் போது அதுதான் சொல்லிட்டாரு, பாவிகளால் வந்த விபரீதங்களை சகித்தார். விவரம் தெரிஞ்ச ஜனங்கள்ல பாவிகள், அவங்களுக்கு அறியாமையில இருள இருக்கக்கூடிய ஜனங்களால வந்த உபத்திரவங்களை அவர் சகிச்சார். அவங்க மேல அவர் கோபமே படல. இன்னைக்கு கூட நம்மளுடைய உடன்படிக்கை பத்தி நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு தெரியுமா, நம்ம ஏற்கனவே நம்ம கூட சபையில் இருந்தவங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை மற்றும் உடன்படிக்கையின் மூலமாக நம்மளுக்குள் ஒரு புது சிந்தை அல்லது ஜென்னிப்பிக்கப்பட்ட ஒரு சிந்தை அல்லது ஒரு வித்து நம்மளுக்குள்ள இருக்குதுன்றதை பத்தி மத்தவங்களுக்கு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தரை ஜனங்கள் அறியாமையில அவருக்கு எல்லாம் பண்ணிட்டாங்களோ, அதான் அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொல்வாரு, மகிமையின் கர்த்தரை அவங்க அறியல. அறிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? கர்த்தரை மட்டும் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கன்வென்ஷன்ல இங்க நடக்காது இல்லீங்களா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கிளீனா செலக்ட் ஆயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு முழுவதும் போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க கர்த்தரை கண்டுபிடிக்காத நிமித்தமாக தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிருபையாக வந்துட்டு இருக்குது. சோ அந்த மகமையின் கர்த்தரை அவர்கள் அறிஞ்சிருந்தாங்கன்னா சிலுவையிலே அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அறியாமை உள்ள ஜனங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு அநேக உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் பொதுவா நாம் எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கணும், விரும்பணும். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கல நீங்க? ஏன் சிலுவை மரணம்? ஏன் சிலுவை மரணம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்? ஏன் நல்லா இருந்து போயிட்டு ஓடத்தை முடிக்கூடாதா? தேவன் அந்த சபை வாய்ப்பு தரமாட்டாரா? கஷ்டப்பட்டு தான் போய் வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். தன்னுடைய மகனையே அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக கொண்டு போனார் தேவன். அவருடைய திட்டம் அப்படி இருந்துச்சு. அது நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா, 5 நம்ம படிக்கிறோம். 7 வசனத்தில் என்ன சொல்றது? 8 வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்து கூட பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலே கற்றுக்கொண்டார். அப்போ கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னாக்கா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அல்லது உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அப்படின்னா அது கீழ்ப்படிதல். அது என்னன்னா தெய்வீக ஒழுங்குமுறைக்கு கீழ்ப்படிதல், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தருடைய விஷயத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அவர் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படி ஒரு வார்த்தைக்குது. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான அவசியமானது. தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு கீழ்ப்படிது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அசால்ட்டா அல்லது வந்து அசதியாக இவைகளை வந்து நம்ம மேம்போக்காக மேலோட்டமாக பார்த்திருந்தோம்னா இதுக்குள்ளுக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, அதன்படி நடக்க முடியாது. அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையின்படி நம்ம நடக்கணும்னா வேதத்தின் வசனங்களின்படி கீழ்ப்பணிந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு என்னைக்கு நம்ம அந்த ரகசியமான உடன்படிக்கைக்குள் இந்த ஒரு உண்மையான ஞானஸ்நானத்துக்குள் அல்லது அந்த ஒரே ஞானஸ்நானத்துக்குள்ள வர்றோமோ அன்னிலிருந்தே நம்மளுக்கு சிலுவை ஆரம்பமாகுது. கண்டிப்பா அநேக நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாமே வரும். அப்ப இதெல்லாம் நம்ம சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்குள் வர வேண்டும். ஏனெனில் கர்த்தராக இயேசு சொன்னாரு, உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கே நான் வருகிறேன். அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் அவர் பெற்ற பின்பு வானம் திறந்திருக்கிறதை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களும் அவருக்கு வெளிச்சமாக புரிஞ்சிருச்சு. அப்ப தேவன் நம்மை தன்னை அநேக உபத்திரங்கள் வழியாக கொண்டு போறதுக்கு தீர்மானிச்சிட்டாரு, முடிவெடுத்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை அவர் புரிந்திருந்தார். ஏன் இப்படிப்பட்ட உபத்திரங்களுக்குள்ள கொண்டு போகணும், உபத்திரவம் இல்லாமல் ஏன் நம்மளை ரெடி பண்ணக்கூடாது? ஒருவேளை கர்த்தர் உபத்திரவம் இல்லாமல் மறிச்சிருந்தா கூட உலகத்துக்கு ரட்சிப்பு இருந்திருக்குமா இல்ல இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஆனா உபத்திரங்களுக்குள்ள ஏன் கொண்டு போனார்னா, ரெண்டு வேலை நடக்குது. ஒன்னு உலகத்தின் ரட்சிப்பின் வேலை கர்த்தருடைய மரணத்தின் மூலமாக, இன்னொரு வேலை என்னன்னா உபத்திரவங்களின் மூலமாக இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கும் அருமையான குணங்கள் அவருக்குள் வருவதற்காக. அது மட்டுமில்ல, தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவராக மாறணும்னா அநேக உபத்திரங்களுக்குள்ள போய்த்தாகணும். இது நம்ம தெளிவா தெரிஞ்சுதான் அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே போகணும். இந்த இதை பத்தி நம்ம தெளிவா தெரியாம உடன்படிக்கை மாத்திரம் செஞ்சிட்டோம்னா உடன்படிக்கை மட்டும்தான் இருக்கும், சிலுவை முதுகு மேல வச்சுட்டு அங்கேயே நின்றுப்போம், அவ்வளவுதான், நடக்கவே மாட்டோம், ஒரு ஸ்டெப் கூட எடுக்கிறதுலேன்னு அர்த்தம். ஆனா சிலுவை எடுத்துட்டாக்க அது ஒரு பயணம், அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். எங்க போகணும்னா கொல்கத்தா போகணும், கொல்கத்தா போய் முடிக்கணும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த உபத்திரவங்களின் மூலமாகத்தான் குணங்கள் பெருகும். உபத்திரவங்கள் இல்லைன்னா குணங்கள் பெருகாது. உபத்திரவங்கள் தான் நம்மளுக்கு அநேக அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்களின் மூலமாக மனப்பக்குவங்கள் வரும். குணங்கள் வந்தா மட்டும் பத்தாது, அந்த குணங்களில் மெச்சூரிட்டி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா பொறுமை அப்படின்னாக்கா, பொறுமை நம்மளுக்குள்ள ஒரு லெவல் வரைக்கும் இருந்துட்டு அந்த லெவல் மீறும் போது ரியாக்ஷன் காம்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், கஷ்டப்பட்டு வளர்த்துன அந்த குணம் இல்லாம போகுது, திரும்பி பழையபடிதான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த குணங்களை வளர்க்கறதுக்கு இந்த உபத்திரவங்கள் பாடுகள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாகிற வரைக்கும் சிலுவை நம்ம தூக்கி ஆகணும். அந்த சிலுவை தூக்குறதன் மூலமாகத்தான் குணங்கள் பெருகும், கர்த்தருடைய அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்ல, கர்த்தருடைய சரீரமாகிய சபை நம்ம ஆக முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா வகையிலும் கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள் நம்மளுக்குள் வேலை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர் என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னுடைய சித்தம் இல்ல உங்களுடைய, அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தை. இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய ஜபத்தில் கண்டிப்பா இந்த வார்த்தைகள் சொல்லணும், என்ன வேணாலும் கேட்கலாம், தப்பில்ல. ஆனால் என்னுடைய சித்தம் இல்ல உங்களுடைய சித்தம். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷர் மட்டுமல்ல, ஒரு பரிசுத்தமானவர், மாசில்லாதவர், குறையில்லாதவர், அவரே தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனையோட அவர் செய்தாரு. அதே விதமாகத்தான் இன்னைக்கு நம்ம கூட கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த வகையில் தான் நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய அந்த சிலுவை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சிலுவையினுடைய அந்த சிலுவைனா அந்த உபத்திரவங்கள் அல்லது பாடுகள் மன ரீதியாகவும் இருக்கும், உடல் ரீதியாகவும் இருக்கும். கட்டி போட்டாச்சு, அசைக்கல முடியாது, வேற எந்த விதத்திலையும் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. ஒருவேளை தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. உண்மையான உடன்படிக்கை நம்ம செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா இதுக்குள்ள தான் நிக்கணும். அது அந்த சிலுவை மரணத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்ஸ் நம்ம சிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. எப்படி அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர்கிட்ட சிக்கிட்டாரு, அவர் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்கும் கொலை செய்யறதுக்கும் போயிட்டு இருக்கும் போது போற வழியில கர்த்தர்கிட்ட மாட்டிட்டாரு. அப்ப மேலிருந்து ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, ஏப்பா முள்ளில ஒதுக்கிறது உனக்கு கஷ்டமா தெரியலையா? அப்படி கேட்கும் போது நீங்க யாருன்னு கேட்டார், அப்போ சொன்னாரு நீங்க துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னா, அவர் இல்ல, அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்தினா யாரை துன்பப்படுத்தின மாதிரி. இது இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்திருக்கணும். அப்ப நம்மளுக்கு யாருக்கு உறவுக்கு நன்மை செஞ்சோம்னா அது யாருக்கு செஞ்ச மாதிரி, கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி. அதை நம்ம பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வகையில தான் அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ அப்போஸ்தலர் பவுல் கூட இருந்த அந்த சவுல் கூட இருந்த ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வானத்திலிருந்து வந்த ஒரு இடி முழக்கம் நினைச்சாங்க. அந்த சத்தம் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா யாருக்கு மட்டும்தான் தெளிவா புரியுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், அது தெளிவா அவருக்கு புரியுது. இதுல கூட நம்மளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா அந்த சத்தியம் தான், சத்தம் என்பது சத்தியம் குறியுது. உலகத்தின் ஜனங்களுக்கு அது ஏதோ ஒரு சத்தம் அவ்வளவுதான். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த சத்தியம் காதுல வந்து தெளிவாக புரியும். அந்த காதில தெளிவாக புரிஞ்சதுனால நெக்ஸ்ட் அவருடைய க்வெஸ்சன் என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியமான அவருடைய திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையில. எதிர்த்து பேசவே இல்லை. நீங்க யாரு? இயேசு வந்தா எனக்கு என்ன? நான் என்னுடைய வேலை என்ன தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதுதான் அவர் எடுத்த முதல் சிலுவை என்று நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, நான் இவரு எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா, புறஜாதி யூதர்களுக்கு மட்டுமில்ல புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் சாட்சியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு கர்த்தருங்க சாட்சி கொடுக்கறத நம்ம பாக்கிறோம். அப்ப அந்த வகையில் அப்போஸ்தலர் பவுலுடைய விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த சிலுவை வாழ்க்கை அது படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு கடினமான ஒரு பிரயாணத்தை எடுத்தவர் அப்போஸ்தலர் பவுல் என்று பார்க்கிறோம். பிரயாணம்னா சாதாரண பிரயாணம் இல்ல, கிறிஸ்தவர் வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவர் ஓட்டம். அதுல என்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, பினிஷிங் எப்படி கொடுத்தாரு, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை நம்ம படிக்கும்போது. அவருடைய ஊழியங்கள், அவருடைய அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம்மளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் போல இன்னைக்கு நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னைக்கு வேறொரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சிலுவை எடுக்கிறோம்னா அது ரொம்ப சின்ன சிலுவை சிலுவையா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மற்றும் இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவங்கள போல கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம படுறோம்னா அது வரவே இல்லை. இன்னும் நம்மளுக்கு அது வரல. இப்ப கூட நம்ம இந்த ஒரு சிலுவை தான் நம்ம சொல்றோமே தவிர உண்மையிலேயே சிலுவை இருக்குதுங்கிறதே தெரியாது. அவ்வளவு சுகபோகமாக தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு சுலபமாக இந்த வேலைகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பாடுகள் ரொம்ப சின்னதா தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நம்ம பெருசா எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஒரு பாடுகளை கூட நம்ம பொறுமையோடு இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அநேக பாடங்களை நாம் எடுத்து மகிமையான குணங்களை நம்மளுக்குள் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்வாரு, சொன்னாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டுக்கிறேன். எப்படி அந்த சிலுவை மரணம் கொஞ்சம் கொஞ்சமா போய் சாகடிக்குமோ அது போல நம்மளுடைய சாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொன்னாரு, நான் அனுதினமும் என்னங்க சாகிறேன், அனுதினமும் சாரி டெய்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் செத்துட்டு இருக்கிறேன். எந்த வகையில, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. அப்ப இந்த ஒரு சிலுவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம இன்னொரு வசனத்தில் படிக்கும் போது கலாத்தியர், அதே கலாத்தியர்ல நம்ம படிக்கலாம், 6:14.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
ஆமா, அப்போ அவருக்கு பிடிச்சது என்னன்னா சிலுவை அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு அதே அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நடக்கிறோம், நம்மளுக்கு கூட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எதுவாகத்தான் இருக்கணும், சிலுவை பிடிக்குமா? பிடிக்குமா? வேதனை தரக்கூடிய விஷயம் இது. ஆனாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும். அதான் சொல்றாரு, ரெண்டு சிலுவை இருக்குது அவர்கிட்ட. உலகம் அவர் உலகத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அதே டைம்ல நானும் உலகத்திற்கு என்ன ஆயிட்டுக்கிறேன், சிலுவையில் அறையுண்டிருக்கேன். உலகத்தையும் அவர் சிலுவையில் அடைச்சிட்டாரு. அதே டைம்ல உலகத்திற்காகவும் உலகத்திற்கு சிலுவையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தின் எல்லா விதமான காரியங்கள் அந்த அந்த மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடையாது. உலகத்தின் பிரகாரம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட கிடையாது மைண்ட்ல. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொன்னாரு, நான் ஒன்று செய்கிறேன், ரெண்டு மூணு எல்லாம் கிடையாது, ஒன்று செய்கிறேன். நம்ம எத்தனை பேரும் அந்த ஒன்று செய்கிறோம்? நம்ம எல்லாருமே ரெண்டு கண்டிப்பா செய்யணும். ஏன்னா ஒண்ணு நம்ம சாப்பாட்டுக்காக வேலை செய்யணும், இன்னொன்னு தேவனுடைய ஊழியங்களை செய்யணும். சில பேருக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த ஒன்று மாத்திரம் செய்யறதுக்கு. ஆனா நம்மளுக்கு ரெண்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா ஒன்று. முன்னானவைகளை தான் நாடணும், பின்னானவைகளை மறக்கிறது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் எல்லாம் நம்ம ஒரு குப்பை தொட்டி மாதிரி பார்க்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, அற்புதூசியும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க, உள்ள என்ன இருக்குதுன்னு யாராவது எட்டி பாக்கிறோமா? என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கண்டிப்பா பார்க்க மாட்டோம். ஏன்னா அது மாதிரி இருக்கணும் உலகத்தின் காரியங்கள். நம்மளுக்கு அந்த அளவுக்கு விருப்பங்கள் ஆசைகள் அதன் மேல இருக்கக்கூடாது, மனசு அது மேல இருக்கவே கூடாது. அந்த விஷயத்த சொல்ல வர, அது வந்து நம்மளுக்கு ஒரு சிலுவை, அது ஒரு சிலுவை. கண்டிப்பா இந்த மாம்ச சரீரத்துக்கு அது ஒத்து வராது, ஆனா அது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சிலுவை எடுக்கணும். அப்படி எடுத்தாலொழிய கர்த்தருடைய முகம் பார்த்து நம்ம நடக்க முடியாது, நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியாது. இதே அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல பேசுறாங்க பாருங்க, அது கலாத்தியர் 5:24.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் இல்ல, கிறிஸ்துவின் உடையவர்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க பேராசை மற்றும் உலகத்தின் ஆசை நிறைய இருக்குது. ஆனா கிறிஸ்துவினுடையவர்கள் பார்த்தனா தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்க போட்டு வச்சிருக்காங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, சிலுவையில மாட்டிட்டா எஸ்கேப் ஆகவே முடியாது. சோ அந்த மாம்சத்தின் எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடையவர்கள் விஷயத்துல. அதனாலதான் அப்போஸ்தல் கர்த்தராகிய இயேசு சொன்னாங்க, அநேக ட்ரூத் பேசினார் இந்த விஷயத்தை பத்தி. என்னிலும் அதிகமாக வேற ஏதோ ஒரு விஷயத்திலேயாவது, மனைவியாவது, கணவனையாவது, பிள்ளைகளையாவது, வீட்டையாவது, நிலத்தையாவது, என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனே கிடையாது. ஒருவேளை நம்ம அதை நேசித்தோம்னா, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், சில பேர் கணவனே தான் கதி கிடப்பாங்க, சில பேர் சம்சாரமே தான் கதி, சில பேர் குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னே சொல்லிட்டு இருப்பாங்க, சில பேர் வீடு 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பொருள்கள் மேல ஆசை இருக்கும், மனசுல இருக்கும். சத்தியமா கேட்பாரு, மனசு பாதி இங்க பாதி அங்க, அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதைத்தான் இங்க அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு சிலுவையில அரைஞ்சாச்சு, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கெல்லாம் தேவன் அங்கங்க ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறார். அதனால நம்ம அதை குறித்து எந்த கவலை நம்மளுக்கு பட வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். சோ அந்த வகையில தான் இப்படிப்பட்ட இந்த உபத்திரவங்களின் வழியாக அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் தேவனிடத்துல. அப்போஸ்தலர் பீட்டர் சொல்வார் அதை பத்தி ரொம்ப அருமையான பாயிண்ட் கொடுப்பாரு, என்னன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடைய நீங்க நன்மை செய்து பாடுபட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாடுபடுறதுனால கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறதுனால அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அது நீங்க படிக்கலாம், காலையில் கூட படிச்சு நினைக்கிறேன். 1 பேதுரு 4:12-13.
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்.
அப்ப உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி பத்தி சொல்றாரு. அப்ப சில நேரங்களில் நம்மளுக்கு அக்னி போன்ற சோதனைகள் தேவன் அனுமதி கொடுப்பார். யாராருடைய யாரார் எந்தெந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரம் அவங்களுக்கு நெருப்பு இருக்கும், நெருப்பு போன்ற சோதனை. அப்ப யாராவது நம்ம நெருப்பு வாங்கி மண்ணில கட்டிக்குவோமா? நெருப்பு யாராவது எடுத்து கையில எடுப்போமா? நம்ம கண்டிப்பா தொடமாட்டோம் இல்லைங்களா? ஆனால் சில நேரங்களில் நெருப்பு போன்ற சோதனைகள் நம்மளுக்கு வரும். அந்த டைம்ல நீங்க ஏதோ புதுமைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உடன்படிக்கை செஞ்சு ஜனிப்பிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது தேவனால் டிசைன் பண்ணப்பட்டுக்கு, அவர் தான் அதை ரெடி பண்ணிக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே தேவன் டிசைன் பண்றாங்க. அந்த டிசைன்ல அந்த முடிவுல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது ஒப்பு கொடுக்காம நம்மளுடைய சித்தம் நம்முடைய விஷயங்களை நம்ம முடிவெடுத்திருந்தா ஒரு குறைந்தபட்ச காலம் கிருபை போகும், அதுக்கப்புறம் அதை எடுத்துருவார், அதுக்கப்புறம் நம்முடைய விருப்பத்துக்கே விட்டுருவார். தடையோ அல்லது வேற எந்த ஒரு முயற்சிகள் அவர் செய்ய மாட்டார். அந்த வகையில் தான் பாக்குறோம், சில நேரங்களில் அக்னி போன்றது கூட வரும். அந்த டைம்ல நம்ம புதுமை நினைக்கூடாது, ஜாக்கிரதையா நிதானமா அந்த விஷயங்களை கையாளணும். தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம செய்யும் போது அங்க சொல்றாரு, கர்த்தர் மகிமையில வெளிப்படும் போது நாம கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுனால அவருடைய பாடுகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆயிட்டீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரோடு கூட பாடுபடுறது என்பது ஒரு ஆசீர்வாதம், அது கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நேர்மையானவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட நல்லவங்களா இருக்கிறாங்க, இன்னும் பயபக்தியான ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமான ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நேர்மையான இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் தேவன் கூப்பிட்டு இருக்கிறார், எதை வச்சு? நம்மளுடைய நேர்மை ஒழுக்கம் மற்றும் ஆட்களுடைய தகுதி பார்த்து தேர்ந்தெடுத்துட்டாரா? அவங்களெல்லாம் விட்டுட்டாரு, நம்மளை மாத்திரம் தெரிஞ்சு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு கிருபை இருக்கு. அந்த ஒரு கிருபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பாடுகள் அது சிறிய அளவுல தான் இருக்கும், ஆனாலும் கூட அது நம்மை மகிமைக்கு கொண்டு போகும். அதனால தான் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிலுவை பற்றி அந்த பாடம் கெட்டு போறவங்களுக்கு அது வந்து பைத்தியமா இருக்கும், ஆனா நம்மளுக்கு அது தேவ பலனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப சிலுவை பற்றி உபதேசம் சபைக்கு அது ரொம்ப அத்தியாவசியமானது. நாம் அனுதினமும் கர்த்தருடைய சித்தம் செய்யறதுக்கு அந்த சிலுவையை இறக்கி வைக்காம கொண்டு போனோம், நாம் எந்த எந்த நோக்கத்துக்காக உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறது எங்கன்னா நம்மளுடைய சாவுல. ஏன்னா பரிசுத்தவங்களுடைய சாவு கர்த்தருடைய பார்வையில அருமையான ஒரு மரணமாக பினிஷிங் அப்படி கொடுக்கணும், பினிஷிங் கொடுக்கணும். அப்பதான் அது நம்முடைய ஓட்டம் ஓடுதல் ஒரு அர்த்தம் இருக்கும். எப்படி அப்போஸ்தலர்கள் மற்றும் பரிசுத்தவங்களுடைய ஓட்டங்கள் எப்படி முடிவடைந்து நம்ம முன்னோக்கி பார்த்தோம்னா பின்னோக்கி பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன மாதிரி நம்ம பினிஷிங் கொடுத்தா அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரீரமான சபை வாய்ப்பு அது தேவன் தன்னை போல கொடுத்துருவார், யாரும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இந்த ஓட்டத்தை நம்ம சரியா ஓடி முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி பினிஷ் பண்ண வேண்டிய அந்த சரியான முறையில அந்த ஓட்டங்களை ஓடி முடிக்கணும்னா இந்த ஒரு சிலுவையை நம்ம கண்டிப்பா எடுத்து. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு வேலை நடக்குது உடன்படிக்கையில, ஒன்னு சிலுவை கூட முதுகில் இருக்குது, அந்த சிலுவை தான் நம்முடைய நிச்சயதார்த்த மோதிரம். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம என்ன போறோம்? மனவாட்சி. நிச்சயதார்த்தம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல. இன்னைக்கு கூட இருக்குது, நிச்சயதார்த்தமும் நடந்திருக்குது, அதே டைம்ல கல்யாணமும் நடந்திருக்குது, ஒரு விசித்திரமான கல்யாணம் போயிட்டு இருக்கு. அதனால நிச்சயதார்த்தம் கூட இன்னைக்கு நடந்திருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்குது. அதனால இந்த ஒரு சிலுவை நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடாது, அதுக்கு பதிலாக அநேக பாடுகள் அநேக கஷ்டங்களை கர்த்தருடைய சித்தத்துக்காக அவருடைய திட்டம் நிறைவேற்றதுக்காக நம்ம பாடுபட்டு நம்முடைய ஓட்டங்களை சரிவர ஓடி முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தருக்கும் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து முடிக்கிறேன்.